இரும்பை காந்தம் வலித்தாற் போல் எய்ந்து என்று தொடங்கக்கூடிய இந்த பாடலிலே சுவாமிகளுடைய பொழிப்புரையும் விசேட குறிப்புகளையும் பார்க்க வேண்டும். இப்போது பொழிப்புரையை பார்க்கலாம். ஏற்கனவே பதவுரையிலே நாம் வந்து சுவாமியுடைய விசேட குறிப்புகளுக்கான விளக்கத்தையும் சேர்த்து விரிவாகவே பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த பொழிப்புரையை நாம் படித்து பார்த்தாலே நமக்கு அது தெளிவாகிவிடும். அந்த அளவுக்கு பதவுரையிலே நாம் விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். குருமூர்த்திகளின் பதவுரையை தழுவி இதற்கு பதப்பொருள் கண்டோம். ஆங்காங்கு சுவாமிகள் அருளிய விசேட குறிப்புரை கருத்துக்களையும் அந்தந்த இடங்கள் வரும்பொழுதே பொருத்தி பார்த்தோம். அதனால் விசேட குறிப்புகளையும் கூட நாம் படித்து பார்க்கும்போதே நமக்கு அது தெளிவாகிவிடும். இப்போ பொழிப்புரையை பார்க்கணும். காந்தம் விகாரமின்றி நின்றே இரும்பை வலிப்பவும் கண்டான், வலிப்பவும் கண்டான், அதாவது கவர்ந்து இழுக்கவும் கண்டான். அதுபோல இறைவனும் விகாரமின்றியே உயிரை தன் வழிப்படுத்து நிற்பன். ஆகலார் சென்றனையும் நிழல் போல சிவன் நில்லாமை பற்றி சிவன் நிர்விகாரியாதற்கு இழுக்கில்லை. ஆக சிவபெருமானா உயிரை தன் வசப்படுத்துகின்றான்னு சொன்னா அந்த மாதிரி செயலை செய்வதற்கு முதல்வன் முயன்றால் அவன் விகாரமாகி விடுவான். ஆகவே சிவன் இருந்தவாறு இருப்பான், உயிரே போய் சிவனை சேர்ந்து விடும் என்று சொல்லி சிவபெருமானுக்கு அந்த விகாரம் அடைந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக உயிருக்கு முதன்மை கொடுத்து ஒரு கருத்தை சொல்லிவிடுகின்றார்கள். இல்லை, சிவபெருமான் விகாரமின்றியே உயிரை தன்வசப்படுத்துவான் என்பதை எடுத்துக்காட்டுவதற்கு அந்த காந்த விகாரமின்றியே இரும்பை தன்வசப்படுத்துவதை அங்கே எடுத்து காட்டினார்கள். அதெல்லாம் நம்ம பதவுரையில் விளக்கமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் எரி இரும்பை கெடுத்தல் இன்றி, எரி என்பது நெருப்பு, அது இரும்பை வந்து முற்றிலுமாக அழிக்கப் போறதில்லை, இரும்பை உள்ளபடியே வைத்துக்கொண்டு அதை வந்து தன் வண்ணமாக்குகிறது. அந்த இரும்பு நெருப்பின் வண்ணமாக ஆக விடாமல் தடுத்து கொண்டிருப்பது எது, அந்த இரும்புல உள்ள கரை. அந்த தடையாகிய கரையை மட்டும் அழித்து அதை மட்டும் போக்கி இரும்பை தன்வசமாக்கிறது அந்த நெருப்பு. அதுபோல இறைவனும் உயிரை தன் வண்ணமாக செய்கின்றான். அவன் வந்து போக்குவது எதை, உயிர் சிவமயமாகுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த மலத்தை மட்டும் போக்குகின்றான். அதான் எரி இரும்பை கெடுத்தல் இன்றி தன் வண்ணமாக்கி தன் வண்ணம் ஆக்குதற்கு உரித்தாகாது இவ் இரும்பின் கண் உடன் தோன்றி நிற்கும் கரை மாத்திரம் கடச் செய்யும். அதுபோல இறைவனும் உயிரை தன் வண்ணமாக செய்து தன் வண்ணம் ஆக்குதற்கு உரித்தாகாது அவ்வுயிரின் கண் உடன் தோன்றி நிற்கும் மலம் மாத்திரம் கடச் செய்யும். ஆகலான் பொன்றுகை முத்தியாகாமை பற்றி ஒன்றாதற்கு இழுக்கில்லை. அதான் சொன்னார், உயிர் வந்து முத்தியில் அழியும்னு சொன்னார்கள். அழிந்தா முத்தி இன்பத்தை யார் பெறுவார்னு சொன்னோம். அப்போ வந்து அது அழியாமல் இருக்கும்னு சொன்னால் எப்படி ஒன்றாக விளங்கும், சிவத்தோடு ஒன்றாக விளங்கும் என்று நாம கேட்டோம். அப்போ உயிர் அழியவும் இல்லை, சிவத்தோடு ஒன்றாகவும் இருக்கணும். அதை எப்படி சித்தாந்தத்தில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உயிர் கெடலை ஆனால் உயிர் சிவமாவதற்கு தடையாக இருந்த மலம் மாத்திரம் கெடுது. அது எதை மாதிரின்னா, இரும்பு கெடவில்லை ஆனால் இரும்பு நெருப்பின் மயமாவதற்கு தடையாக இருந்த கரை மாத்திரம் கெடுகின்றது. ஆகையினாலே அந்த மாதிரி பொன்றுகை பொன்றுதல் இல்லை, அதே சமயத்தில் உயிரும் சிவத்தோடு ஒன்றாக இருக்கிறது என்பதற்கு அருமையான எடுத்துக்காட்டு இதை பார்த்தோம். அப்புறம் நீரோடு சேர்ந்த உப்பு தன் சுவை முழுவதும் நீர் காக்கி தன்னோடு ஒப்ப சமஞ்செய்து நிற்கும். நீரோடு சேர்ந்த உப்பு தன் சுவை முழுவதும் நீர் காக்கி தன்னோடு ஒப்ப சமஞ்செய்து நிற்கும். அதுபோல உயிரைச் சேர்ந்த இறைவனும் தனக்குரிய எண்குணங்களையும் அவ்வுயிரின் கண் பதிப்பித்து தன்னோடு ஒப்பச் செய்து நிற்பன். ஆகலான் நீரோடு நீர் சேர்ந்தாற்போல் அல்லாமை பற்றி சிவசமமாதற்கு இழுக்கில்லை. உயிர் முத்தையில் சிவத்துக்கு சமமாக இருக்கின்றது என்று கூறுகின்ற ஆகமோசனங்களும் உள்ளன. அது பற்றி எல்லா வகையாலும் உயிர் சிவத்துக்கு சமம்னு ஒரு சாரார் பொருள் பண்ணிவிடுகின்றார்கள். அதற்கேற்ப ஓமைகள்லாம் கொடுத்து விடுகின்றார்கள். நீரும் நீரும் சேர்ந்தார் போல என்ன உயிர் சிவத்தோடு கூடும், நீரோடு நீரோடு நீர் சேர்ந்தார் போல என்ன சிவத்தோடு உயிர் சேரும், அதுதான் முத்தி நிலையெல்லாம் சொல்கிறாங்க. நீரும் நீரும்ங்கும் போது அவை பொருளால் வேறு வேறு அல்ல. அதுபோல உயிரும் சிவமும் வந்து நீரும் ஒரு நீர் வேற ஒரு நீர்னே வச்சு விடுவோமே, ஒரு ஆற்று நீர் இன்னொரு ஆற்று நீர் இருக்கட்டுமே, இருந்தாலும் ரெண்டும் வேற வேற இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட நீர்னாலும் ரெண்டும் சமதரமுடையவை, ரெண்டும் சமதரமுடையவை. அது மாதிரி உயிரும் சிவமும் சமமான தரமுடையவையா, சிவத்தோடு ஒப்பிட்டால் உயிர் ஒரு பொருளாகவே மதிக்கத்தக்கதென்று. ஆக அப்படி இருக்கும்போது நீரோடு நீர் சொல்லக்கூடாதுன்னோ. அப்போ எப்படி முத்தியில் உயிர் சிவத்துக்கு சமமாக விளங்கும், அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்னா, நீரை சேர்ந்த உப்பு உப்பின் தன்மை வேறு, நீரின் தன்மை வேறு. அது மாதிரி சிவத்தினுடைய நிலை வேறு, உயிரின் நிலை வேறு. ஆனால் நீரோடு சேர்ந்த உப்பு தன் சுவை முழுவதையும் இந்த நீர் காக்கி தன்னோடு ஒப்ப செய்து நிற்கும். உப்பு கலந்த நீரை குடித்தோம்னா அது உப்பை சாப்பிட்ட அனுபவத்தை தான் பெறுவோம் இல்லையா. அதை மாதிரி அது உப்பு வந்து என்ன செஞ்சிருக்கு, நீரோடு சேர்ந்து தன் சுவை முழுவதும் இந்த நீர் காக்கியிருக்கு. அதை மாதிரி சிவம் வந்து உயிரோடு சேர்ந்து தன் எண்குணங்களையும் அந்த உயிரிடம் என்ன செய்திருக்கின்றான், பதிய செய்திருக்கின்றான். ஆகையினால நீரோடு நீர் சேர்ந்தார் போல் சொல்லி தான் உயிர் முத்தியில் சிவத்துக்கு சமம் சொல்ல வேண்டாம், அப்படி தான் சொல்லணும் அவசியம் கிடையாது. நீரோடு சேர்ந்த உப்பு, உப்பு நீரோடு சேர்ந்து அந்த நீர் உப்பின் தன்மை பெற்றிருப்பது போல அப்படி சொல்லணும். உப்போடு சேர்ந்த நீர் உப்பின் தன்மை பெற்றிருப்பது போல சிவத்தோடு சேர்ந்த ஆன்மா சிவமாய் விளங்கும். ஆக சிவபெருமானுடைய எண்குணங்களும் அந்த உயிரிடத்துல பதிஞ்சிருக்கு. இது உயிர் எதை சார்ந்ததோ அந்த சார்ந்ததன் வண்ணமா ஆகும். அந்த தன்மையினால சிவத்தை சார்ந்த ஆன்மா சிவத்துடைய எண்குணங்களையும் பெற்றிருக்கிறது. அந்த வகையில தான் உயிர் வந்து சிவசமம், எல்லா வகையிலையும் சமம் அல்ல. அப்புறம் எல்லா வகையிலும் சமம் அல்லங்கிறத விளக்குவதற்கு சொல்றார். உயிர் அந்த முத்தியில அப்படி சிவமான தன்மையில இருந்தாலும் சிவத்துக்கு அடங்கி தான் இருக்கும். அது எப்படின்னா, ரதகுளிகை செம்பை உருக்கி தன்னோடு கூட்டி வேதித்து பொன்னாக செய்தும், ரதகுளிகையினால செம்பு பொன்னாகும்னு பார்த்தோம் இல்லையா, அப்படி ரதகுளிகை செம்பை உருக்கி தன்னோடு கூட்டி வேதித்து பொன்னாக செய்தும் பொன் இயல்பை காட்டாது தன்னுள் அடக்கி நிற்குமாறு போல. அதான் ரதகுளிகை அந்த செம்பை வந்து உருக்கி அதில் இருக்கிற களிம்பெல்லாம் போக்கி அந்த செம்பை வந்து தங்கமாக ஆக்கினாலும் அந்த தங்கத்தின் தன்மை மேலோங்கி இல்லாமல் அந்த ரத குளிகை தன்னுடைய தன்மைக்குள்ள அந்த தங்கம் வந்து அடங்கி இருக்குமாறு செய்யுமோ, இதை நம்ம பார்த்ததில்லை, நம்ம ஓமைகளை தான் பார்க்கிறோம் சொல்கின்றார்கள். ஆக இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ரத குளிகை செம்பை தங்கமாக்குது ஆக்கினாலும் இந்த தங்கத்தை அது தனித்தோங்கி இருக்க விடாமல் தன்மயமாக அடக்கி தான் வச்சிருக்கான் ரத குளிகை. அருமையாக பொருந்தது ஓமை. அது மாதிரி இறைவன் உயிரை அவ்வாறெல்லாம் செய்தும் என்ன, அந்த உயிரினுடைய மலத்தை போக்கி தன்னுடைய எண்குணங்களை அந்த உயிரிடம் பதித்து இல்லையா அந்த முறையிலே தனக்கு சமமாக இருக்க செய்தும் என்ன செய்கின்றான், அதன் இயல்பு சிறிதும் தோன்றாது உயிரினுடைய இயல்பு சிறிதும் மேலோங்கி இருக்காமல் அறிவிறந்து நிற்குமாறு. உயிர் அறிவு என்ற நிலையை கடந்து சிவன் சிவன் அறிவு என்ற நிலையில் தான் அந்த உயிர் இருக்க முடியும். சிவத்தோடு சிவமாக அடங்கிதான் இருக்க முடியும். ரத குளிகையோடு ரத குளிகையாக அந்த தங்கம் அடங்கியிருப்பது போல வியாபகத்தோள் அடக்கி நிற்கும். ஆகலான் அப்பணைந்த உப்பே போல் அணிந்து ஒப்ப செய்தமை பற்றி உம்பர்கிறான் ஒருவனே உற்பத்தியாதிகளுக்கு உரியன அதற்கு இழுக்கில்லை. என்னையா, உப்போடு சேர்ந்த நீர் உப்பின் தன்மையை பெற்று உப்புக்கு சமமா விளங்குதே, அதை மாதிரி சிவத்தோடு கூடிய ஆன்மா சிவத்துக்கு சமமா விளங்கி சிவம் போலவே எதுவும் ஐந்தொழியை செய்யக்கூடாதா என்று சொன்னால், அந்த சிவத்தினுடைய எட்டு குணங்களும் சார்ந்ததன் வண்ணமான தன்மையினால உயிரிடத்திலே இருக்கின்றனவே ஒழிய மற்றபடி அந்த உயிர் சிவத்துக்கு அடங்கியே இருக்கின்றது. சிவத்தின் கருணையினால்தான் அது சிவமாக இருக்கின்றது. அதனால் அது அந்த சிவானுபவத்தை அனுபவிப்பதற்குரியது, ஐந்தொழிகளை செய்வதற்குரியது அல்ல. எப்படின்னா, ரத குளிகையோடு ஒன்றாகியும் அந்த பொன் வந்து தன்னுடைய தன்மை தோன்றாமல் ரத குளிகையோடு அடங்கி இருப்பதைப் போல முத்தான்மாவும் உயிர் சிவத்திடத்திலே அடங்கி இருக்கின்றது. ஆகவே சிவன் ஒருவனே ஐந்தொழி செய்வதற்கு உரியன். ஆக எண்குணங்களை பெற்றதனால சிவசமம், அது பற்றி ஐந்தொழியில செஞ்சிட முடியாது, அதுக்கு முதலன் ஒருவன் தான் கர்த்தா. சரி, கருப்பஞ்சாறு முதலிய சுவை பொருள் எல்லாம் இந்த சிவானுபவம் எப்படி இருக்கும், இந்த உயிர் சிவானுபவம் ஒன்றிற்கே உரித்துனீங்களே அந்த சிவானுபவம் எப்படி இருக்கும். கருப்பஞ்சாறு முதலிய சுவை பொருள் எல்லாம் ஒன்றாக கலந்த வழி உளதாகிய சுவை இவ்வியல்விற்று என பிரித்தறிய வாராமை போல. கருப்பஞ்சாறு முதலிய சுவை பொருள் பாடல்ல இருக்கு, கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை, கண்டுங்கிறது கற்கண்டு பார்த்தோம், இவையெல்லாம் கலந்த வழி கண்ண கலந்து என்று இருக்கிறது. கட்டியை ஒத்திருப்பன் அந்த முத்தியினர் கலந்தே, கலந்தே என்றால் கலந்த வழி, கலந்த போது. கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கலந்த போது அந்த சுவை எப்படி இருக்குமோ அதை ஒத்து முத்தி நிலையிலே முதலன் இருப்பான் என்று சொன்னார். ஆகவே கலந்த போது என்பதுதான் அங்கே கலந்துட்டு இருக்கு, கலந்த போது கலந்த வழி. அதான் கருப்பஞ்சாறு அதை எல்லாம் பாடல்ல இருக்கு, அதனால கருப்பஞ்சாறு முதலியன்னு சொல்லிட்டாங்க. கருப்பஞ்சாறு முதலிய சுவை பொருள் எல்லாம் ஒன்றாக கலந்த வழி உளதாகிய சுவை இவ் இயல்பிற்று என பிரித்தறிய வாராமை போல. இறைவனும் உயிரின் கண் அஞ்சனும் கலந்த வழி, இவ்வியல்பிற்று என பிரித்தறிய வாராது ஆனந்த சுரூபமாய் நிற்பனாகலான். அறிவிறந்த நிச்சல் பற்றிய உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்த அதற்கு இழுக்கில்லை. உயிர் வந்து அறிவிறந்து நிற்கின்ற, இங்க இறந்துனா கடந்துன்னு அர்த்தம், இறந்துனா கடந்துன்னு அர்த்தம். பசுஞான நிலை என்ற நிலையும் கடந்து அது பதிஞான நிலையிலே நிற்கின்றது. அப்ப தன் அறிவுல உயிர் இல்லாம அது சிவன் அறிவு என்ற நிலையில இருந்தா அது எப்படி சிவனை அனுபவிக்கும் அப்படின்னு கேட்டார்கள். அந்த நிலையில இருந்தாதான் அனுபவிக்க முடியும், ஏன்னா அது சுட்டறிவினால் அறிய வாராத இன்பம். நம்ம இன்ன சுவைன்னு பிரித்து அறிய முடியாதபடி, இத்தனை பொருளும் சுவையான பொருளும் கலந்த போது தோன்றுகின்ற சுவை இன்ன சுவைன்னு பிரித்தறிய முடியாது. அதாவது எந்த அனுபவத்தையுமே வார்த்தையால சொல்லி அந்த அனுபவத்தை இன்னொருத்தருக்கு ஊட்டிட முடியாது. ஆனால் அதை பற்றி ஒரு குறிப்பு தரலாம், இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு ஒரு குறிப்பு காட்டலாம். அந்த மாதிரி காட்டியிருக்கின்றார்கள். இத்தனை சுவை பொருள்களும் கருப்பஞ்சாறு தேன் பால் கனி அமுது கற்கண்டு இத்தனை சுவை பொருளும் ஒன்றாக சேர்ந்த வழி தோன்றுகின்ற சுவை, அது கருப்பஞ்சாற்றின் சுவை என்றோ கற்கண்டின் சுவை என்றோ பிரித்தறிய முடியாதவர் போல எல்லாம் கலந்திருப்பது போல, அந்த மாதிரி முதல்வன் தருகின்ற முத்தி இன்பம் இப்படிப்பட்ட இன்பம் என்று சுட்டி அறிய முடியாது. ஆகவே சுட்டறிவு கடந்த பதிஞான நிலையில் இருந்தால்தான் உயிர் அந்த இன்பத்தை அறிய முடியும். ஆகவே அறிவிறந்து நிற்றதுனால அது சிவானுபவத்தை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அறிவிறந்து நின்றுதான் சிவானுபவத்தை அனுபவிக்க முடியும் என்பதை இங்கே விளக்கிவிட்டார்கள். சரி, ஆகவே சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தாதற்கு இழுக்கில்லை என்று சொல்லி அற்புதமாக விளக்கினார்கள். ஆக இதை வந்து வேறு வேறு ஓமைகளில் வச்சு உணர்த்தினார். எந்தெந்த மதவாதிகள்லாம் மறுத்தாருன்னு எல்லாம் விளக்கமாக பார்த்துட்டோம். சென்றனையும் நிழல் போல சிவன் நிற்பன், உயிர் தானாக போய் சிவத்தை அடையும்னு சொன்னவர்கள் தொடங்கி என ஒவ்வொருத்தரையாக மறுத்தார். மறுத்து சித்தாந்த கருத்துக்கு எழுந்த தடைகளை எல்லாம் அதன் மூலம் முறியடித்து சித்தாந்த கருத்தை நிலைநாட்டினார். பிற மதவாதிகள் சொன்ன கருத்துக்களை மறுத்தார் இல்லையா, மறுத்தா அப்போ நீங்கள் சொல்லுங்க எங்கிற கருத்துக்கள்லாம் மறுக்கிறீங்க, அப்போ முத்தி நிலையில் உயிர் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கங்கும்போது அதை அருமையாக இங்கே சொல்லியிருக்கின்றார். அதில் எழக்கூடிய மறுப்புகளையும் மறுத்து சித்தாந்த கருத்தை நிலைநாட்டியிருக்கின்றார். அதுதான் சொல்கிறார், சென்றனையும் நிழல் போல சிவன் நிற்பன் என்பது முதலாக கூறும் வாதிகளை மேலே மறுத்த வழி, அவர்கள் என்ன செய்வார்கள் தடையெழுப்புவார்கள் இல்லையா, தங்க கருத்தை மறுத்தா அவர்கள் தடையெழுப்புவார்கள். அப்போ அவர் கூறும் ஆசங்கைகளை முறையே பரிகரித்து அவர்கள் எழுப்புகின்ற தடைகளை எல்லாம் முறையாக மறுத்து சித்தாந்தம் வலியுறுத்தற் பொருட்டு, சித்தாந்த கருத்துக்களை மெய் என்று வலியுறுத்தும் பொருட்டு இங்ஞனம் வெவ்வேறு ஓமைகளின் வைத்து காட்டி ஒருங்கு கூறியவாறு, வெவ்வேறு ஓமைகள், மர நிழல் போல சிவன் இருப்பான், மர நிழல் போல சிவன் இருப்பான் வந்து உயிர் தானா வழிபோக்கன் மாதிரி தானா வந்து அடையும்னு சொன்னதை மறுத்தாங்க. அப்ப சிவன் தான் உயிரை வந்து தன் வசி வசப்படுத்துவான், அவன் எப்படி விகாரமின்றி அதை செய்வான் அப்படிங்கும் போது சொன்னார், இரும்ப வந்து காந்தம் எவ்வாறு தன் பக்கம் கவர்ந்திருக்கிறது விகாரம் அடைந்தா இருக்கிறது, இல்லையே காந்தம் இருந்தபடி இருக்கின்றது, அதனுடைய அந்த காந்த புலத்துல இரும்பு இருந்தாலும் அந்த காந்தம் அப்படிதான் இருக்கும், இரும்பு இல்லாட்டாலும் காந்தம் அப்படிதான் இருக்க போகுது. ஒரு காந்தம் இருக்கு, அது பக்கத்தில் இரும்பு துண்டு எதுவும் வைக்கலை, அப்போ அந்த காந்தம் எப்படி உள்ளதோ அதே போலத்தானே அது பக்கத்தில் இரும்பு துண்டை வைத்தாலும் அந்த காந்தம் அப்படி தானே இருக்கிறது, இருந்தபடி இருந்து கொண்டே தான் என்ன செய்து அந்த இரும்பு அந்த காந்தம் கவர்கின்றது. அதுபோல முதல்வன் தான் எந்த விகாரமும் இன்றி இந்த முத்தான்மாக்களை தன் வழிப்படுத்துகின்றான், பக்குவம் அந்த ஆன்மாக்களை தன் வழிப்படுத்துகின்றான், பக்குவம் வராத ஆன்மாக்களை என்ன செய்கின்றான் வினை வழிப்படுத்துகின்றான். அது ஏற்கனவே காந்தங்கண்ட பசாசத்தவையேன்னு முதல் நூல் அஞ்சாம் சூத்திரத்தையும் பார்த்துருக்கின்றோம். சரி, அதுவும் அந்த ஓமை என்னென்னா விகாரமின்றியே உயிரை இறைவன் தன்வழிப்படுத்துவான்கிறதுக்கு இரும்பை காந்தம் அளித்தார் போல ஓமை. அப்புறம் வந்து உயிரை அழிக்காமலேயே உயிரை வந்து தன்னோடு ஒன்றாக்கி விடுவான், ஒரு பொருள் இன்னொரு பொருளில் கலந்து அந்த பொருளாகவே ஆயிடுதுன்னா அப்போ இந்த பொருள் அழிஞ்சிட்டு தான் நினைப்போம், ஆனால் அப்படி அழியாமலேயே உயிர் கெடாமலேயே அதே சமயத்தில் தான் தனித்து விளங்காமல் சிவத்தோடு ஒன்றி கலந்து விடும். அது எப்படி அப்படின்னா அந்த இரும்பு வந்து நெருப்பின் மயமாவது தான், இரும்பு நல்லா பழுக்க காய்ச்சிய இரும்பு அதை தொட்டால் நெருப்பை தொட்டால் என்ன விளைவு ஏற்படுமோ அதுதான் ஏற்படும். அப்போ அங்கே அது இரும்பே அல்ல நெருப்பு தான் சொல்லுவோம், அதை தொட்ட நெருப்புப்பா அப்படிமா, ஏன்னா அந்த இரும்பை நெருப்பு முற்றிலும் தன்மயமாக்கி இருக்கின்றது. அப்போ அது அங்கே அங்கே கெட்டிருப்பது எது, இரும்பில் இருந்த கரை, இரும்பு நெருப்பின் மயமாவது ஆவதற்கு தடையாக இருந்த கரை மட்டுமே அங்கே நீங்கி உள்ளது. அதுபோல உயிர் சிவமயமாவதற்கு தடையாக இருப்பது எது? ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை மட்டுமே இறைவன் போக்கியுள்ளான். அதனால உயிருக்கு தன்முனைப்பு என்பது நீங்கிவிட்டது. மலச்சார்பினால் உண்டானதான தன்முனைப்பு. அதனால தன்முனைப்புங்கிறது நீங்கி அது சிவத்தோடு ஒன்றாக்கிவிட்டது. ஆகவே உயிர் கெடாமலேயே சிவத்தோடு ஒன்றாகலாம், கெட்டுதான் ஒன்றாகணும்னு இல்லை. கெடுதலை பற்றி சரியாக விளக்கம் கொடுக்க முடியல மற்ற சமயவாதிகளுக்கு. அதனால தான் கேட்டார், கெடாமலே இருக்குன்னா எப்படி ஒன்றாகும்னு ஒரு கேள்வியை கேட்டார். இப்போ கெடாமலேயே ஒன்றாகுங்கிறதுக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டார். கெட்டு ஒன்றாதல் ஒருபோதும் முடியாது, கெடாமல் தான் ஒன்றாகணும். ஆனால் உயிர் கெடாமல் இருக்கணும்னு சொன்னவர்களையும் மறுத்தார் ஆசிரியர். இல்லையா, கெடாமலே இருந்ததுன்னா அது தனித்தில்லாபாக விளங்கும், எப்படி சிவத்தோடு கூடும்னு ஒரு கேள்வி கேட்டார். அவர்களுக்கு அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியல, அதனால அவர்களுக்கு அது தெரியலேங்கிறத உணர்த்துவதற்காக கேட்டார். இங்க தெளிவா சொல்லிட்டார், உயிர் கெடாமலேயே உயிர் சிவத்தோடு எப்படி ஒன்றாகும், இரும்பு கெடாமலேயே நெருப்போடு ஒன்றாதல போலதான், தன் கரை மட்டும் கெட்டு நெருப்போடு ஒன்றானது போல உயிரும் தன் மலச்சக்தி மட்டும் கெட்டு அதன் விளைவாகிய தற்போதம் மட்டும் கெட்டு சிவத்தோடு ஒன்றாகியுள்ளது. முத்தியில உயிர் சிவசமமா விளங்குங்கிறாங்களே, அது எப்படி என்றால், உப்போடு நீர் சேர்ந்து விட்டால் அந்த நீரும் உப்பின் தன்மை பெற்றிருப்பது போல அந்த அளவுக்கு தான் இறைவனை சார்ந்த உயிர் அவனுடைய எண்குணங்களையும் சாந்தன் வண்ணமாந்தனால் பெற்றிருக்கும். ஆனாலும் தலைமை இறைவனுக்கு தான், ஐந்தொழில் செய்கின்ற தலைமை இதுக்கு கிடையாது. எப்படின்னா அதுக்கு வேற ஓமை சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு பொருளை உணர்வதற்கும் ஒவ்வொரு ஓமை. ஏன்னா எந்த ஓமையும் ஒரு உடை ஓமையாக தான் சொல்ல முடியும் இல்லையா, ஒரு கருத்துக்காக தான் சொல்ல முடியும், இன்னொரு கருத்துக்கு இன்னொரு ஓமை சொல்றார். அதனால அந்த செம்பை உருக்கி ரத குளிகை பொன்னாக்கியும் என்ன, அந்த ரத குளிகை பொண்ணை வந்து தனக்குள் அடக்கி தான் விளங்கும். அதுபோல எண்குணங்களை தந்து தன்மயமாக்கினாலும் தன்னை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு தான் அந்த உயிரை வைத்திருக்குமே ஒழிய, ஏன்னா அவ்வளவுதான் உயிரால முடியும். ஆக கதிரவன் ஒளியினால் காணந்தன்மை பெற்ற கண்ணு இன்னொரு கண்ணினுடைய சார்ந்திருக்கின்ற இருளை போக்கி அந்த கண்ணுக்கு இந்த கண் காட்ட முடியாது. காட்டுதுன்னா அது கதிரவன் ஒளியின் வழி நின்று தான் அதை செய்ய முடியும். ஆகையினால அதைத்தான் இங்க சொல்ற, திருவருளின் வழி நின்று தான் நம்முடைய சமயாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் அற்புதங்கள்லாம் இயற்றினார்கள். அவர்கள் வாயிலாக திருவருள் இயற்றியது என்பதுதான் அவருடைய தத்துவம். ஆக அதனால ஐந்தொழில முதல்வன் தான் செய்வான். அதுக்கப்புறம் சரி சிவானுபவத்தையாவது அதை அனுபவிக்கணும்னா இது அறிவிறந்து நிற்கின்றதே அப்படின்னு சொன்னால் அது சிவத்தோடு சிவமாக தன்னறிவு சிவனறிவு என்று இரண்டரை கலந்துதான் அனுபவிக்க முடியும். அவன் அந்நியம் இல்லாதவன், அந்நிய பொருள் போல சுட்டி அறிந்து இந்த இன்பத்தை அறிய முடியாது என்றெல்லாம் அருமையாக விளக்கினார். பிரித்தறிய முடியாத சுவை என்பதற்கு பல சுவை பொருள்களின் கூட்டத்தை எல்லாம் உண்மையாக காட்டினார். இவ்வாறு முதல்வன் வந்து விகாரப்பற்ற கூடாதுங்கிறதுக்காக அவனுடைய முதன்மை கெடுமாறு ஓமை சொல்றார்கள். இந்த மாதிரி சிவத்துக்கு சமம்ங்கிறதுனால எல்லா வகையிலும் சமம் என்றார்கள் இல்லையா. ஆமாம், அப்புறம் அறிவிறந்து நிற்கும்னா அனுபவமே இருக்காதுன்னார்கள். இதையெல்லாம் மறுத்து முறையாக விளக்கி தக்க ஓமைகளோடு விளக்கி சித்தாந்த கருத்துக்களை அற்புதமாக விளக்கியுள்ள இந்த பாடல் மிக முக்கியமான பாடல். மீள மீள நாம் கற்று சிந்திக்க வேண்டும். இதை வந்து பல வகையான விளக்கங்களும் இன்னும் தருவார்கள் என்று சுவாமிகள் வந்து சுட்டி காட்டிக்கிட்டு சொல்கின்றார்கள். என்ன அதுக்கு முந்தைய என்ன சொல்றாங்க அப்படின்னா, எட்டாம் சூத்திரம், ஒன்பதாம் சூத்திரம், பத்தாம் சூத்திரம், அப்புறம் இந்த பதினோராம் சூத்திரம், இவையெல்லாம் வந்து தமக்குள் வேற்றுமையே இல்லாத சூத்திரங்கள் போலும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துடும். ஆமாம், அது மேலிருந்த வரையா பார்ப்பவர்களுக்கு. அதனால அந்த சூத்திரங்களுக்குள் படிநிலையாக, அந்த சூத்திரங்கள் படிநிலைகளாக இருக்கின்றன. அதுதான் தீவிரதர சத்தியவாதம் வந்தவர்களுக்கு எட்டாம் சூத்திரத்திலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. கேட்டல் சிந்தித்தல் எல்லாம் மெதுவாக நடக்கின்ற மந்தசத்தினிவாதம் உள்ளவர்களுக்கு ஒன்பதாம் சூத்திரம், பத்தாம் சூத்திரம், பதினோராம் சூத்திரம் படிநிலை. அது எட்டாம் சூத்திரம் இறுதியிலே பார்த்தோம், பாசிப்படு கூட்டத்தில் கல்லினை விட்டெறிய அந்த வடலே பார்த்தோம். அதனால பாருங்க, சில தொடர்கள் அந்த திருவடி சார்பு என்பது நாலு சூத்திரங்களிலுமே இடம்பெறுகின்றது, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று. மலரடி கீழ் வைப்பன் எனவும், இது எட்டாம் சூத்திரத்தின் முடிவு, மலரடி கீழ் வைப்பன். பாத நிழற்கீழ் நிற்க எனவும், இது ஒன்பதாம் சூத்திரத்தில் வந்தது, பாத நிழற்கீழ் நிற்க எனவும். ஏகனாகி நின்றிட எனவும் பத்தாம் சூத்திரத்தில் வந்தது. இப்போ அந்த பதினோராம் சூத்திரத்தில் அரண் மலரடி கீழ் இருப்பன் எனவும் கூறிய இந்நான்கு சூத்திரங்கட்கும் தம்முட் பொருள் வேற்றுமை இல்லை போலும் என மயங்காமை பொருட்டு. என்னையா மலரடி கீழ் வைப்பன் எட்டாம் சூத்திரத்தையும் சொல்லியிருக்கு, என்ன பாத நிழற்கீழ் நிற்கன்னு ஒன்பதாம் சூத்திரத்தையும் அதே தான் சொல்லியிருக்கு, ஏகனாகி நின்றிடன்னு அதே தான் பத்தாம் சூத்திரம் சொல்லியிருக்கு. இந்த பதினோராம் சூத்திரம் வந்தால் இதுலையும் அரண் மலரடி கீழ் இருப்பன், திரும்ப திரும்ப ஒரே கருத்தை நான்கு சூத்திரங்கள்னு சொல்கின்றனவேன்னு மறைவு ஏற்பட்டு விடக்கூடாது. நான் ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்கிற வழக்கம் நூல்கள் கிடையாது. அது குன்ற கூறியது கூறங்கிற குற்றம், அது அது செய்ய மாட்டார்கள். அதனால் அவற்றுக்குள்ள அந்த படிநிலை வேற்றுமைகள் இருக்கின்றன என்பதை காட்டுவதற்குத்தான் இந்த உவமைகளை சொன்னார்கள் என்றும் சொல்வார்கள். இறுதிக்கண் அவற்றை தொகுத்தோதி, தொகுத்து எடுத்துக்கொண்டு சிவரூபம் முதலிய நான்காக வகுத்து வைத்து உணர்த்தியவாறுமா அப்படின்னு சொல்கின்றார்கள். இதில் வந்து சிவரூபம், சிவதரிசனம், ஆன்மசுத்தி, சிவபோகம் இந்த நான்கும் சொல்லப்பட்டுள்ளன இங்கே சொன்ன செய்திகளில். காந்தம் இரும்பை கவர்வது போல சிவம் உயிரை ஈர்த்து ஆட்கொள்கின்றது, ஆட்கொண்டு அந்த உயிரின் மலத்தை போக்கி உயிரை தன்மயமாக்குகிறது. அது எப்படின்னா நெருப்பு இரும்பின் கரையை பட்டும் போக்கி இரும்பை தன்மயமாக்குவது போல என்றெல்லாம் சொல்கின்றார் அல்லவா. அப்புறம் நீர் உப்போடு, அதாவது நீரோடு சேர்ந்த உப்பு அந்த நீருக்கு தன் சுவை முழுவதும் ஆக்கி தன்மயமாக்கி இருக்கிறது. அதுபோல தன்னோடு சேர்ந்த உயிரை, அந்த தான் ஈர்த்து ஆட்கொண்ட உயிரை தன்னுடைய எண்குணங்களும் அதன் மாட்டு விளங்கச் செய்து தனக்கு ஒப்பாக வைத்து நிற்கின்றான். ஆனாலும் தனக்கு கீழே அடக்கியே வைத்திருக்கின்றான். ரதகுளிகை பொண்ணை தனக்கு உட்படுத்தி அடக்கி வைத்திருப்பது போல. அப்போ அந்த சிவானுபவம் அப்படி அடங்கி இருக்கும்போது அந்த சிவானுபவம் கிடைக்கிறது, இந்த சிவபோகம். ஆக அடங்கி தன் செயலற்று அடங்கியிருத்தல் ஆன்மசுத்தி. இப்படி சிவரூபம், சிவரூபம், சிவதரிசனம், ஆன்மசுத்தி, சிவபோகம் இந்த நாளையும் இதில் தொகுத்து சொல்லிடுவாரும் நம்ம இப்போ தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஆக இப்படி இந்த முறையிலும் சொல்வார்கள். இந்த நான்கு தசகாரியங்களும் இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளன என்று அவ்வாறும் கொள்ளலாம் என்று சொல்கின்றார்கள். நின்மல ஐந்தவத்தைகளும் இந்த தசகாரியங்களும் ஒன்றுக்கொன்று இணையானவை தான். தசகாரியங்கள் பத்தாக சொல்லப்படுபவை, நின்மல ஐந்தவத்தைகள் ஐந்தாக சொல்லப்படுபவை. ஆனால் ரெண்டும் வந்து முத்திநிலை பற்றி, முத்தி படிநிலைகளை பற்றி தான் சொல்கின்றன. தொகுத்தும் வகுத்தும் சொல்வது சித்தாந்தத்தில் நாம் பல இடங்களில் கண்டு வருவது தான். இதெல்லாம் நம்ம பண்டார சாத்திரங்களில் உள்ள தசகாரிய நூல்களை பார்க்க வேண்டும். அதில் தான் எந்தெந்த நின்மல அவத்தை எந்தெந்த தசகாரியத்துக்குள்ளே அடங்கும்னு அங்கே தெளிவாக காட்டியிருப்பார்கள். அது தனி விஷயம், அது தனியாக நூல் மூலமாக பார்க்க வேண்டியது. என்ன இதில் வந்து சிவரூபம், சிவதரிசனம், ஆன்மசுத்தி, சிவபோகம் என்ற அந்த நான்கு செய்திகளும் வகுத்து சொல்லப்பட்டன என்று கொள்வது ஒரு முறை. இன்னொரு முறை என்னென்னா நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல துரியம், நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் இந்த ஐந்தவத்தைகளும் இங்கு சொல்லப்பட்டுள்ளன, அவற்றை தெரிவிக்கின்றது என்றும் கொள்வார்கள். நின்மல சாக்கிரம் முதலிய ஐந்தவத்தையும் தெரித்து கூறியவாறு என்றாலும் ஒன்று. அதுக்கப்புறம் மதங்கம்ங்கிற ஆகமத்தில் எழுவகை முத்திகள் சொல்லப்பட்டுள்ளனவா, அந்த எழுவகை முத்திகளை இங்கு வகுத்து சொன்னார் என்று அப்படி கொள்ளுதலும் உண்டு. எத்தனை செய்திகள் இருக்கு பாருங்க இந்த பாடலில். இது பெரிய களஞ்சியமாக, முத்திநிலை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பெரிய களஞ்சியமாக இந்த பாடல் திகழ்கின்றது என்பதை சுவாமிகள் ஒவ்வொரு விளக்கமாக தருவதனால் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. விளக்கம் ஒவ்வொரு விளக்கமாக அரிய கருத்துக்களாக நமக்கு வாரி வாரி தருகின்றார்கள். மதங்கத்தில் கூறப்படும், அது அந்த ஆகமங்களை பார்த்தவர்களுக்கு தான் அதை சொல்ல முடியும். மதங்கத்துள் கூறப்படும் எழுவகை முத்திகளை வகுத்து கூறியது என்று உரைப்பாரும் உளர் அப்படி சொல்வர்களும் இருக்கின்றார்கள் என்று சொன்னார். ஆக எப்படி சில சொற்களை வந்து நம்ம கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை அந்த பதவுரையிலேயே பார்த்தோம். இங்கே குறிப்புரையிலையும் சொல்கிறாங்க. இதை கடைபிடித்துத்தான் பதவுரை பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். இத்து அரும்பு இந்தனம் எனவும், ஆகி அடக்கி எனவும், கலந்து ஒத்து எனவும் ஏயும். மூன்று இடங்களில் நம்ம கூட்டிக்கொள்ளணும், மூன்றையும் சேர்த்தே சொல்லிட்டாங்க. இத்து அரும்பு இந்தனம், அதாவது ரெண்டாம் அடியில் அரும்பு இத்து இந்தனம்னு வருது. அதான் இத்து அரும்பு இந்தனம்னு வச்சுக்கணும். இத்து என்பதில் இதனா இதனில், இதனில்னு கொள்ளணும். இத்துனா இதனில், அரும்புனா தோன்றி நிற்கும், இந்தனம்னா கரை. இந்தனம்ங்கிறது விறகுன்னு பொருள்படும். இந்த இடத்துல அது உருவகமாக சொல்லப்பட்டுள்ளது, கரைன்னு கொள்ளணும். இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்த நோக்கு, உரையாசிரியர் மிக ஆழ்ந்த நோக்கி நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இத்து இதனில் அரும்பும் இந்தனம். இதனில் என்பது அதை சுட்டு எதை சுட்டுகின்றது அப்படின்னு சொன்னால் இரும்பை குறிக்கின்றது. ஏன்னா மேலே தான் சொல்லியிருக்கிறார், எரி இரும்பை செய்வது போல் இவனை தானாக்கி சொல்கிறார். அப்படி தானாக்கும்போது தானாவதற்கு தடையாக உள்ள கரையை மட்டும் போக்குதுன்னு சொல்கிறார். அப்போ இரும்புன்னு மேலே சொல்லியிருப்பதனால இத்து என்பது அந்த இரும்பை குறிக்கும். இத்து என்ற சுட்டு இதனில் அன்சாரியையும் அந்த இல் உருபும், அந்த இடப்பொருளை குறிக்கூடிய இல் உருபும் அங்கே விகாரத்தால் தொக்கு நிற்கின்றன. ஆகவே இத்து அரும்பு இந்தனம்னா இதனில் அரும்பு தோன்றி நிற்கும், இந்தனம் கரை, அதாவது இரும்பாகிய இதனில் தோன்றி நிற்கும் கரை. சரி, அப்புறம் வந்து ஆகிய அடக்கின்னு இருக்கு, ஆகிய அடக்கி அது வந்து ரெண்டாம் அடியின் இறுதியை மூன்றாம் அடிக்கு வாங்க, மூன்றாம் அடிக்கு தான் வரணும், மூன்றாம் அடிக்கு. விரும்பி பொன்னினை குளிகை ஒழிப்பது போல் அடக்கி மேலித்து தானெல்லாம் வேதிப்பான் ஆகின்னு வருது. அதில் ஆகிய அடக்கின்னு கொள்ளணும். இது ஏற்கனவே பதப்பொருள் பார்க்கும்போது விளக்குனது தான். பொன்னினை குளிகை ஒழிப்பது போல் தான் எல்லாம் மேலித்து வேதிப்பானாகி அடக்கி அப்படின்னு கொள்ளணும். அப்படி கொண்டாதான், அப்படி கொண்டாதான் என்ன பொருள் வரும் அப்படின்னா இதுவும் ஓமையாகும், அல்லது இதுக்கு மட்டும் ஓமை இல்லாமல் போயிடும். நம்ம தன்னை சார்ந்து உயிர் தன்மயமாக விளங்கினாலும் சிவம் என்ன பண்ணுது, அந்த உயிரை தனக்குள் அடக்கி வைத்திருக்கின்றது. அதுக்கு ஓமை என்ன என்று சொன்னால், அந்த பொன் தன்னால் செம்பு பொன்னாகியது, ரத குளிகையினாலே செம்பு பொன்னாகியது. ஆகவே ரத குளிகை என்ன பண்ணுது, தன்னால் பொன்னான அந்த பொருளை தனக்குள் அடக்கி வைத்திருக்கின்றது. அதை மாதிரி தன்மயமாகிய உயிரை சிவம் தனக்குள் அடக்கியே வைத்திருக்கின்றது. ஆக சிவம் உயிரை, தன்மயமாகிய உயிரை அது தன்மயமாகிய பின்னும் தனக்குள் அடக்கி வைத்திருக்கின்றது. சிவமாக்கி என்னை ஆண்ட திருவாசகம். ஆக தன்மயமாகிய உயிரையும் சிவம் தனக்குள் அடக்கியே வைத்திருக்கிறதுக்கு ஓமை சொல்ல வேண்டாமா? உயிரை ஈர்த்து ஆட்கொள்வதற்கு ஓமை சொல்லியிருக்கு, இரும்பை காந்தம் அளித்தார் போலன்னு இல்லையா? ஆ, அதே மாதிரி மலத்தை மட்டும் போக்குவதற்கு ஓமை சொல்லியிருக்கு, எரி இரும்பை செய்வது போலன்னு. அதே மாதிரி சிவம் உயிரை தன்மயமாக்குவதற்கு உப்பு நீரை தன்மயமாக்குதல் ஓமை சொல்லியிருக்குது. எல்லாத்துக்கும் ஓமை சொல்லியிருக்கும் போது சிவம் உயிரை தனக்குள் தன் வியாபகத்துக்குள் அடக்கியே வச்சிருக்கும். இதுக்கு மட்டும் இந்த கருத்துக்கு மட்டும் ஓமை சொல்லாமல் தான் சரியா இருக்குமா? இருக்காது. மேலும் அந்த பொன்னினை குளிகை ஒழிப்பது போலுங்கிறத அப்ப எதுக்காக சொன்னது அப்படின்னே பொருள் இல்லாமல் போயிடும். இந்த அடக்கிங்கிறத பின்னால கூட்டி கொண்டால் தான் சரியா வரும். எப்படி குளிகை வந்து பொன்னினை உருக்கி செம்பினை உருக்கி பொன்னாக்கி தனக்குள் ஒழித்து அடக்கி வைத்திருக்கிறதோ அதுபோல இறைவனும் உயிரினுடைய மலத்தை போக்கிய இறைவனும் அந்த தன்மயமாக்கிய அந்த இறைவனும் அந்த தன்மயமான உயிரை என்ன தன்வயிற்படுத்து தனக்குள்ளே அடக்கி வைத்திருப்பான். எவ்வவர் தன்மையும் தன்வயிற்படுத்து தானே ஆகிய தயாபரனர். ஆகவே அந்த அடக்கின்னு கொண்டாதான் ஓமை அங்கே வந்து கிடைக்கும். இது நம்ம விளக்கமாக ஏற்கனவே பார்த்தோம் பதப்பொருளில். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கலந்து ஒத்து. அது கடைசி அடியில் கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கட்டியே ஒத்திருப்பான் அந்த முத்தையினர் கலந்தேன் இருக்கு. அதை எப்படி பண்ணணும், கரும்பை தேனை பாலை அதெல்லாம் வரிசையாக கொள்ள வேண்டிதான். கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கட்டியை ஒத்திருப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஒத்துக்கு முந்தி கலந்தே கடைசியில் உள்ள கலந்தே வச்சுக்கோங்க. ஏகாரம் ஈற்றசை, ஏகாரத்தை விட்டுட்டா கட்டியை கலந்து ஒத்திருப்பன், கட்டியை கலந்து கலந்து ஒத்திருப்பன்னா அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா கலந்த போது அப்படின்னு அதை கொள்ளணும். கலந்த போது ஒத்திருப்பன்னா இல்ல, கலந்த போது உண்டாகிய சுவை, கலந்த போது உண்டாகிய சுவை இப்படிப்பட்டது என பிரித்தறிய வாராமை போல இறைவனும் பரமுத்தி நிலையில இப்படிப்பட்டவன் என்று பிரித்தறிய வாராமல் இருப்பான். அப்படி தேவையான சொற்களை அங்கு அறிவித்துக் கொள்ள வேண்டும். கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கட்டியை ஒத்திருப்பன், அந்த ஒத்துக்கு முந்தி அந்த கலந்து, கலந்து ஒத்திருப்பன் பதவுரையையும் பார்த்தோம். கலந்துனா கலந்த வழி உண்டாகின்ற சுவையை ஒத்து அவன் இருப்பான், அந்த சுவை பிரித்தெறிய வராதது போல பிரித்தெறிய வராமல் ஒத்திருப்பான். அதான் கலந்து ஒத்து என்று கொள்ள வேண்டும். இத்து என்புலி, அதாவது இத்து அரும்பு இந்த ரெண்டாம் அடி அரும்பு இத்து இந்தனத்தை அதில் இத்து அரும்புன்னு மாற்றி வச்சு சொன்னாங்க. அந்த இத்து என்புலி அன்சாரியையும் இல்லுருபும் விகாரத்தால் தோக்கினேன், அதுவும் ஏற்கனவே சொல்லிட்டேன். அனலால் அந்த கரையை ஏன் இந்தனம்னு சொன்னார், இந்தனம்னா விறகுன்னா நான் எல்லாரும் நினைப்பாங்க. அப்போ கரையை போய் இந்தனம்னு சொல்லியிருக்காரு என்றால், ஐயா இந்தனங்கிறது விறகு தான், அது நெருப்பால் அழிக்கப்படுது. நெருப்பால் விறகு எப்படி அழிக்கப்படுதோ அதே மாதிரி நெருப்பினால இரும்பில் உள்ள கரையும் அழிக்கப்படுது. விறகு எப்படி நெருப்பால் அழிக்கப்படுதோ அது மாதிரி இரும்புல உள்ள கரையும் நெருப்பால் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. ஆகவே நெருப்பால் அழிக்கப்படும் அந்த ஒப்புமை பற்றி இரும்பில் உள்ள கரையை வந்து விறகுன்னு உருவகமாக சொன்னார். இந்தனம் விறகுன்னு உருவமாக சொன்னார். அதான் அனலால் அழிக்கப்படுதல் ஒப்புமை பற்றி, அனல்னா நெருப்பு தான், அனலால் அழிக்கப்படுதல் ஒப்புமை பற்றி இருப்பின் கரையை, இருப்புனா இரும்பு, இருப்பின் கரையை இந்தனமாக உருவகம் செய்தார். அணைந்து என காரியத்தை காரணமாக உபசரித்தார். இது எதுல, அப்பனைந்த உப்பே போல் அணைந்து ரெண்டாம் அடியின் இறுதியில் வருது. அப்பனைந்த உப்பை போல், அப்புடின்னா நீர், நீரில் சேர்ந்த உப்பு மாதிரி உயிரிடம் முதல்வன் சேர்ந்து அப்படின்ட்டு இருக்காரு. சேர்ந்து என்ன செய்கிறான், தன் எண் குணங்களையும் அந்த உயிரிடத்தில் விளங்க வைக்கின்றான். அங்கே ஆனால் இங்கே அணைந்து சேர்ந்து என்ற அளவில் தான் இருக்குது. அணைந்துன்னா சேர்ந்து, அணைந்து சேர்ந்து என்ற அளவில் தான் இருக்குது. சேர்ந்து தன் எண் குணங்களையும் அந்த உயிரிடம் விளங்க வைக்கின்றான் என்ற காரியத்தையும் அங்கே வரவழைச்சு கொள்ளணும். சேர்தல் காரணம் இல்லையா, சிவன் உயிரிடம் சேர்தல் காரணம், சேர்ந்ததுனால விளைந்த காரியம் என்ன, அந்த சிவத்தினுடைய எண் குணங்களும் உயிரிடம் பதிதல், இது காரியம். இங்கே சிவம் உயிரிடத்தில் சேர்ந்து அணைந்து என்ற அளவு தான் இருக்குது. அணைந்து தன் எண் குணங்களையும் பதித்து என்று அங்கே காரிய பொருளை கொள்ளணும். அதனால் காரியத்தை தான் இங்கே காரணம் போல சொல்லியிருக்கின்றார். அதான் சொன்னார், காரியத்தை காரணமாக உபசரித்தார். இது முன்பு பல பாடல்களை பார்த்துருக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் மேலித்தல் என்பதற்கு கூட்டுதல்னு பொருள், அதையும் பதப்பொருளே பார்த்தோம். ஆகி என்ற இடத்துல ஆகியும் என்று உமை விரித்துக் கொள்ளணும். ஆகியும் என சிறப்பு உமை விரித்துரைக்க, வேதிப்பான் ஆகி என்று மூன்றாம் அடியின் ரீதியில் இருக்குது. ஆகியும் அதாவது உயிரை தனக்கு சமமாக திகழச் செய்தும் தனக்குள்ள அடக்கி இருக்கின்றான். அதனால் ஆகி என்பதுக்கு வந்து ஆகியும் அங்கே ஒரு சிறப்பு உண்மை விரித்துக் கொள்ள வேண்டும். முதல்வன் அப்படியெல்லாம் செய்தும், ஆமாம், உயிரை தனக்கு சமமாக விளங்கச் செய்தும் தனக்குள் அடக்கி இருக்கின்றான்னு சொல்ல வரார். அதனால் ஆகி என்பதில் சிறப்பு உண்மை. சரி, அப்புறம் கலந்த வழி என்பது கலந்து என தெரிந்து நின்றது. இதுவும் ஏற்கனவே விளக்கின கடைசி அடியில் கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கட்டியை கலந்து ஒத்திருப்பன் அப்படின்னு கூட்டிக் கொள்ளணும். கலந்த போது உண்டாகிய சுவைன்னு சொன்னேன். இப்போ கலந்த போதுங்கிற பொருளில் கலந்த வழின்னு இருக்கு. கலந்த வழிங்கிறது தான் கலந்துன்னு தெரிந்து நின்றது. சரி, அப்புறம் ஒரு சார் உரையாசிரியர்கள் இந்த ரெண்டாம் அடி அது சிரமம் தான், பொருள் பண்ணது சிரமம் தான், அவர்கள் மெய்ப்பொருளை காண முடியவில்லை. ஒரு சார் ஆசிரியர்களுக்கு அதை குறிப்பிடுகின்றார்கள் எங்கள் சுவாமிகள். ரெண்டாம் அடியில் அரும்பித்திந்தனத்தைன்னு அந்த அரிய தொடர் வருது இல்லையா, அதில் வந்து அரும்பித்திந்தனத்தை அனல் அழிப்பது போல் என்பதற்கு இவ்வாறு உரைக்க அறியாது. எவ்வாறு சுவாமி சொன்ன மாதிரி இத்து அரும்பு இந்தனம், இந்த இரும்பில் தோன்றி நிற்கும் இந்தனம் போன்ற கரை அப்படின்னு சொல்லி பொருள் சொல்ல அறியாது. என்ன சொல்லிட்டாங்க, இந்தனம்னா அதனுடைய சொற்பொருள் விறகுன்னு வச்சு சொல்லிட்டாங்க. விறகின் மேல் வைத்து உரைப்பார் உடல் இல்லையா. ஆமாம், விறகை அழித்த பற்றி இங்கே சொல்றதுல எந்த ஒரு சிறப்பும் இல்லை. அதான் சொன்னாங்க, அரும்பித்தந்தனத்தை அனல் அழிப்பது போல் என்பதற்கு இவ்வாறு உரைக்க அறியாது. விறகின் மேல் வைத்து உரைப்பாரும் உடல் விறகை அழித்தற்கட்படும் விசேடமின்மையானும், விறகு அழிக்கதை பற்றி இந்த இடத்துல சொல்வதற்கு எந்த விசேட பொருத்தமும் இல்லை. அதனாலும் ஏனை போலே உயிரோடு ஏய்படுத்ததற்குரிய ஓமை அண்மையானும், உயிருக்கு ஓமையா விறக சொல்வதில் எந்த பொருத்தமும் இல்லை. இந்த இடத்துல விறக இருக்கிறத பற்றி சொல்ல வேண்டியது தேவையும் இல்லை. மேலும் உயிருக்கு ஓமையா விறக சொல்வதில் பொருள் இல்லை. ஆமாம், ஏனை போல உயிரோடு ஏய்படுத்ததற்குரிய ஓமை அண்மையானும், அரும்பித்துன்னு நம்ம அப்படியே உள்ளவாறே பொருள் கொண்டா, ஆற்றொழுக்காவே பொருள் கொண்டா, அரும்பித்த இத்து அரும்புன்னு மாற்றி வச்சு பொருள் கொடணும்னு சொன்னாங்க. அப்படி இல்லாமல் அரும்பித்துனே பொருள் கொடுதாங்க. அரும்பித்துன்னே பொருள் கொண்டா, அரும்பித்தன ஒரு சொல் இன்மையானும், அரும்பித்துன்னு சொல்லி இங்கே சொல்ல வேண்டிய பொருளுக்கு தொடர்பு கொண்ட ஒரு சொல் இல்லை. ஆகவே அரும்பித்தன ஒரு சொல் இன்மையானும் அவ்வுரை போலி என்றொழிக. ஆகவே அப்படி சொல்கின்ற உரை போலி. சில இடங்களில் இப்படி இது ஒரு உரையை சுவாமிகள் சொல்லிவிட்டு வேறு இன்னொரு வழியிலும் பொருள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த இன்னொரு உரையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து இந்த உரையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தனம் என்பதை விறகு என்றே பொருள் கொண்டு, அரும்பித்து என்றே பொருள் கொள்கின்ற இந்த உரையை சுவாமிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவ்வுரை ஆசிரியர் சொன்ன கருத்துக்கு பொருந்தாது, அதனால் அது போலி என்றார்கள். அல்லதுவும் தீ இரும்பை செய்வது போல் சீவன் தன்னை, அதாவது ஆசிரியர் முன்னாலே ஒரு பாடலில் சிவத்தை தீயாகவும் ஆன்மாவை இரும்பாகவும் ஏற்கனவே உருவம் செய்திருக்காங்க, ஓமை சொல்லியிருக்காங்க, அதை எடுத்து காட்டுறாங்க. அதனால் இந்த இடத்துலையும் இரும்பை வந்து ஆன்மாவுக்கு தான் ஓமையாக கொள்ளணும். அல்லதுவும் தீ இரும்பை செய்வது போல் சீவன் தன்னை பந்தனையை அறுத்து தானாக்கி என அறுத்தல் ஆக்குதல் இரண்டும் இரும்பின் மேல் வைத்தே மேற்கூறிய ஆசிரியருக்கு இன்றும் அதுவே கருத்தாதல் உணர்ந்து கொள்க. சிவஞான சுவாமியோட உரை தான் பொருத்தமானது என்பதற்கு வலுவான சான்றுங்க. ஏன்னா இதே ஆசிரியர் முன்னால் சொல்லியிருக்கின்றார். என்ன அப்படின்னா, உயிருடைய பந்தத்தை போக்குற இடத்துலையும் சரி, உயிரை சிவம் தானாக்குற இடத்துலையும் சரி, ரெண்டு இடத்துலையுமே உயிருக்கு இரும்பையே ஓமையாக சொல்லியிருக்காங்க. அதான் தீ இரும்பை செய்வது போல் சீவன் தன்னை பந்தனையை அறுத்து, உயிரின் பந்தத்தை சிவம் போக்குகின்றார். இது எப்படின்னா இரும்பின் கரையை நெருப்பு போக்குவது மாதிரி. தீ இரும்பை செய்வது போல் சீவன் தன்னை பந்தனையை அறுத்து, அப்புறம் தானாக்கி தானாக்கின்னு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. அதனால பந்தனையை அறுப்பதற்கும் தான் ஆக்குதற்கும் ரெண்டுக்குமே, இந்த ரெண்டுத்துக்குமே இரும்பின் மேல் வைத்தே மேற்கூறிய ஆசிரியருக்கு ஈண்டும் அதுவே கருத்தாதல் உணர்ந்து கொள்க. இந்த பாடலையும் அதுதான் கருத்தாக இருக்க முடியும். ஆகவே மேலித்து தானெல்லாம் வேதிப்பானாகின்னு சொன்னதை அடக்கி என்பதனோடு அங்கே சேர்த்து வைக்கணும். ஏன்னா அடக்கிங்கிறது அது மூன்றாம் அடியில் இருக்கிறது, அடக்கி மூன்றாம் அடியின் இடையில் உள்ளது அடக்கி, மூன்றாம் அடியின் இறுதியில் வேதிப்பானாகி இருக்கு. வேதிப்பானாகிக்கு அப்புறம் அடக்கின்னு கொள்ளணும். அப்பந்தான் அந்த குளிகை வந்து பொன்னினை தனக்குள் அடக்கி இருப்பது போலன்னு அங்கே ஓமை கிடைக்கும். ஆமாம், அப்படி இல்லாமல் உள்ளவாறே அதுக்கும் ஆற்றலுக்காகவே பொருள் சொல்லிட்டா சிவம் தன்மயமாக்கிய உயிரையும் தனக்குள்ளே அடக்கி வச்சிருப்பான் என்ற கருத்துக்கு ஓமையே சொல்லாமல் விடுபட்டதாக ஆயிரும். மற்றதுக்கெல்லாம் ஓமை சொல்லி இதுக்கு மட்டும் சொல்லாமல் விடலாமா? அதை இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க. இதைத்தான் பதப்பொருள் பார்க்கும்போதும் பார்த்தோம். மேலித்து தானெல்லாம் வேதிப்பானாகி என்றதனை அடக்கி என்பதனோடு வையாது வேறு வைத்து உரைப்பின் ஏனையவற்றுக்கெல்லாம் ஓமை தனித்தனி எடுத்து காட்டி இது மாத்திரைக்கு ஓமை கூறாமை குன்ற கூறலாய் முடியும் என்று ஒழிக. பார்த்தீங்களா, மற்றதுக்கெல்லாம் ஓமை சொல்லி உயிரை ஈர்த்து ஆட்கொள்வதற்கு காந்தம் இரும்பை கவர்வதெல்லாம் ஓமையை சொல்லியிருக்காங்க, தன்வண்ணமாக்குவதற்கு ஓமை சொல்லியிருக்காங்க, அப்பணைந்த உப்பை போராணிந்துன்னு மற்றதுக்கெல்லாம் ஓமை சொல்லிட்டு தனக்குள்ள அடக்கி வைத்திருக்கிறது மிக முக்கியமான கருத்து இது இல்லையா? அடிமைத்திரத்தை உணர்த்தக்கூடிய கருத்து. இதுக்கு மட்டும் ஓமை சொல்லாமல் விட்டா, அது சொல்லாமலும் விடலாங்க, இல்லை அப்படி விட்டால் அது குன்ற கூறல் என்ற குற்றமாகிரும். அதனால கொஞ்சம் தேவையான இடத்துல கொண்டு கூட்டி இந்த குற்றங்கள்லாம் வராதவாறு உரை சொல்வது தான் செம்மையான முறையாகும். அதான் இவை ஐந்து செய்யுளானும், இந்த ரெண்டாம் அதிகரணத்தில் இருக்கக்கூடிய ஐந்து செய்யுள்கள். என்ன செய்யுள்கள்? எங்குந்தான் நிறைந்து சிவன் நின்றானாகில், அது ஒரு செய்யுள். அப்புறம் சென்றணையும் நிழல் போல சிவன் நிற்பன் எண்ணில். அதுக்கப்புறம் செம்பு ரத குளிகையினால் களிம்பற்று. அதுக்கப்புறம் நான்காவது செய்யுள் சிவன் சீவன் என்றிரண்டும் சித்தொன்றாம் எண்ணில். அப்புறம் ஐந்தாவது செய்யுள் இப்போ பார்த்தது இரும்பை காந்தம் அளித்தார். இவை ஐந்து செய்யுளானும் இரண்டாம் கூற்றிற்கு அவ்வம் மதம் பற்றி நிகழும் ஆசங்கைகளை பரிகரிக்கும் முகத்தார் சித்தாந்தம் கூறப்பட்டது. இரண்டாம் கூற்று மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டே அரண் மலரடி கீழ் இருப்பன் என்ற அந்த கூற்று வந்து முத்திய நிலையில சிவபெருமான் திருவடியில உயிர் எவ்வாறு விளங்கும், இந்த சிவத்துக்கு அடங்கி இல்லையா, தன்மையால் சிவத்தை ஒத்து அதே சமயத்தில் சிவத்துக்கு அடங்கி அறிவிறந்து சிவானுபவத்தை அனுபவித்து கொண்டு இருக்கும் என்ற கருத்துக்கு பல சமயவாதிகளும் கூறிய தடைகளெல்லாம் மறுத்து அந்த மாயமெல்லாம் நீங்கி அரண் மலரடி கீழ் இருப்பன் மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டே என்ற அந்த இரண்டாம் கூற்றினை செம்மையாக வலியுறுத்தி அருளினார் ஆசிரியர். உரையாசிரியின் துணை கொண்டு அதனை நாம் உணர்ந்தோம். ஆக சித்தாந்தத்தை நிலைநாட்டினார்கள். இந்த அளவிலே பதினோராம் சூத்திரம் முடிந்தது. இந்த பொருளை பார்த்த அளவிலே, இந்த சிறப்புகளெல்லாம் பார்த்த அளவிலே மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை படித்துக் கொண்டு நிறைவு செய்யலாம். இரும்பை காந்தம் வலித்தாற் போல் இயைந்து அங்கு உயிரை எரி இரும்பை செய்வது போல் இவனை தானாக்கி அரும்பித்து அரும்பித்து இந்தனத்தை அனல் அழிப்பது போல் மலத்தை அறுத்து அமலன் அப்பணைந்த உப்பே போல் அணைந்து விரும்பி பொன்னினை குளிகை ஒழிப்பது போல் அடக்கி மேலித்து தானெல்லாம் வேதிப்பானாகி கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கட்டியை ஒத்திருப்பன் அந்த முத்தியினில் கலந்தே என்று இந்த அளவிலே இந்த பதினோராம் சூத்திர சிந்தனையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த சிந்தனைக்கு குருவர்கள் பாலித்த சீர்வளசீர் குருமகாசன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். கயிலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுபாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாயதேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகா.